நாம் இவ்வுலகில் வாழ்கின்றோம், பின்னர் நாம் மரணித்துடுவோம். இது சத்தியம். நான் வாழ்கின்றேன் என்று கூறுவதில்லை, நாம் வாழ்கின்றோம் என்று பன்மையில் கூறுகின்றோம். சத்தியம் அனைத்துமே நாம் என்று ஆரம்பிக்கும் பொழுது ஓரளவுக்கு அங்கு நிலைபெறும். என்னை நான் வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றேனா அல்லது நான் வாழ்விக்கப்பட்டு கொண்டிருக்கின்றேனா, என்னை நானே வாழ்வித்துக் கொண்டிருக்கின்றேனா அல்லது நாம் வாழ வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோமா என்று உங்களுடைய உள்ளத்தில் ஒரு கேள்வி வேண்டும் சத்தியத்தை உணர்வதற்காக. நிச்சயமாக நமக்கு காற்று படைக்கப்படுகிறது, தண்ணீர் படைக்கப்படுகின்றது, உணவு படைக்கப்படுகின்றது, சூழ்நிலைகள் உருவாக்கப்படுகின்றன, இரவும் பகலும் மாறி மாறி வருகின்றது, வானங்களும் பூமியும் நம்மை சுற்றி சுழன்று கொண்டிருக்கின்றன, அவை அனைத்தும் நமக்காக படைக்கப்பட்டிருக்கின்றன. இவற்றில் எந்த ஒன்றும் இல்லையென்றால் நம்முடைய வாழ்க்கை ஸ்தம்பித்து போகும், அங்கு நம்முடைய வாழ்க்கை இல்லை. நாம் என்று கூறும்பொழுதெல்லாம் சத்தியம் அதிகமாகவும், நான் என்று கூறும்பொழுதெல்லாம் சத்தியம் அழிந்துவிட்ட நிலையில் பெருமை கொண்டவர்களாக நாம் பேசக்கூடிய பொய்யான குற்றுகளும் உண்டு. நான் வாழ்கின்றேன் என்று கூறும்பொழுது தன்னை அவன் நாசமாக்கி கொண்டிருக்கின்றான் என்று பொருள். அந்த வார்த்தை வெளிவரவே கூடாது, பயபக்தியோடு இருக்க வேண்டும், நான் வாழ வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றேன் என்று. சத்தியம் நமக்குள் நிச்சயமாக ஒவ்வொரு மூச்சிலும் அறிவிக்கப்பட்டவனமாக இருக்கின்றது. அந்த சத்தியத்தில் நாம் உணர்வோடு வாழும் பொழுது நம்முடைய நன்மைகள் நமக்கு பெருகுகின்றன. பொய் கூறுவது தவறு உள்ளம் அறிந்திருக்கிறது. பொய் கூறினால் தவிர வாழ முடியாது என்று நாம் கற்பிக்கப்பட்டிருக்கின்றோம் உலக மக்களுடைய அனுபவங்களை கொண்டு. சத்தியத்தை நாம் நம்புகின்றோம், அசத்தியத்தை நாம் நம்முடைய வாழ்க்கைக்கு உரியதாக எடுத்துக்கொள்கின்றோம். இந்த வாழ்க்கை சத்தியத்திற்கு புறம்பான வாழ்க்கையாக இருப்பதால் நம்முடைய தீமைகள் நமக்கு வெளியாகி கொண்டே இருக்கின்றன. ஒவ்வொரு பொழுதிலும், ஒவ்வொரு மூச்சிலும், ஒவ்வொரு நாளிலும், இறந்த கால வாழ்க்கையிலும் சரி, நிகழ்கால வாழ்க்கையிலும் சரி, நம்முடைய துன்பங்கள் எவ்விதமாக நமக்கு வந்து சேர்ந்தன என்பதை நாம் அறிய முற்படும் பொழுது நிச்சயமாக அவற்றின் காரண காரியங்களை நாம் முழுவதுமாக அறிவதில்லை. ஒரு நோய், ஒரு சிக்கல், ஒரு சமுதாய சூழ்நிலையில் நான் என்னுடைய நன்மைகளை இழந்து நஷ்டவாளியாக இருக்கின்றேன். என்னுடைய உடல் நலம் உட்பட, உள்ளத்தின் நலம் உட்பட, இன்னும் சமுதாய சூழல்களில் இருக்கக்கூடிய அந்த நன்மைகளில் குறைவுகள் இருக்கின்றன. என்னுடைய குடும்பத்தில் சண்டைகள் சச்சரவுகள் இருக்கின்றன. இவை அனைத்துக்கும் காரணம் என்ன? வெறும் உடல்நலக் கோளாறு மட்டுமல்ல, மன நலக் கோளாறுகளில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். முதலாவதாக நாம் மனநலக் கோளாறுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை அறிய தவறுகின்றோம். அது உடல்நல குறைபாடுகளாக ஆகும்பொழுது மட்டும்தான் ஏன் வந்தது என்று கேட்கின்றோம். ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னு சொன்னால் ஏன் வந்துச்சுன்னு கேட்குறோம். நான் கவனக்குறைவாக இருந்தேன். அந்த கவனக்குறைவாக இருக்கின்றேன் என்ற பொருள் நான் என் மனதோடு இணைந்திருக்கவில்லை, உடல் சுகங்கள், உடல் பொருள்கள், மனிதர்கள் என்று என்னுடைய எண்ணங்களை சிதறவற்றிருந்தேன். அதன் காரணமாக கவனம் தவறிவிட்டது. என்னுடைய பார்வை முக்கியமா, என்னுடைய கேள்வி முக்கியமா, நான் பேசக்கூடிய வார்த்தைகள் முக்கியமா என்று எனக்குள் நான் உணரத் தலைப்படும் பொழுது எல்லாவற்றையும் விட கவனம் முக்கியம். அந்த கவனம் என்ன? எனக்கு தீங்கு ஏற்பட வேண்டாம் என்பது என்னுடைய கவனமாக இருக்க வேண்டும். என்ன நிகழ்வு நிகழப்போகிறது என்பதை நான் அறிய மாட்டேன், ஆனால் நிகழ்வுகள் நிகழ்ந்துவிட வேண்டாம் என்ற அந்த எண்ணம் என் கவனத்தின் பக்கம் என இருக்கின்றது. எனக்கு பாதுகாப்பு அப்பொழுது அமைகின்றது. இந்த கவனம் இருக்கும் காலமெல்லாம் வாழ்க்கை முழுமையிலும் எனக்கு பாதுகாப்பு இருக்கின்றது. அகப்பார்வையும், அகத்தின் கேள்வியும், அகத்தின் அறிதலும் புரிதலும், உணர்ந்து செயல்படக்கூடியவை அனைத்துமே என்னுடைய வாழ்க்கையினுடைய அந்த அங்கு வெளிப்படையான பாதுகாப்பாக எனக்கு அமைகின்றது. இதனை சிந்தித்து உணர்ந்தால் தவிர வெளிப்படையாக நாம் இதனை அறிந்திருக்க முடியுமா? சிந்தனையின் போது மட்டும்தான் இந்த வெளிப்பாடுகள் நமக்காக விளங்கும். உங்களுடைய பார்வை முக்கியமா? இன்னும் என் பார்வை தெளிவுக்காக கண்ணாடியும் போட்டுக்கொண்டு நான் பார்க்கின்றேன். இது உங்களை பாதுகாத்துவிடுமா? உங்களுடைய பார்வை எவ்வளவு பொய்யானது மாயையானது என்பதை நீங்கள் அறிய தவறியதன் காரணம் கவனத்தோடு ஒவ்வொரு விஷயத்தையும் ஏன் என்ற கேள்வியோடு சிந்தித்து பார்க்கவில்லை. ஒவ்வொரு பார்வையையும் நாம் பார்க்கின்றோம். பார்ப்பது என்பது அதில் உள்ள விஷயம் என்ன என்பதை பார்க்கின்றேனே தவிர ஒரு உருவமாக பார்க்கவில்லை, ஒரு ஜடப்பொருளாக பார்க்கவில்லை. ஒவ்வொன்றையும் உயிரோட்டம் இருக்கிறதா இல்லையா என்பதை பார்க்கின்றேன். உயிர் இருக்கிறது. அது எனக்கு பயன்படக்கூடிய வகையில் இருக்கிறதா என்பதை பார்க்கின்றேன். பயன்படும் வகையில் இருக்கின்றது. எனக்கு பாதகமான காட்டு மிருகங்களுடைய சூழலில் வாழ்ந்துகொண்டிருக்கின்றன என்பதை பார்க்கின்றேன். விஷ ஜந்துக்களோடு வாழ்கின்றன என்று பார்த்து கொண்டிருக்கின்றேன். உயிர் இருக்கிறது, எனக்கு பாதகமான சூழ்நிலையை கொண்ட அந்த உயிரோட்டம் எனக்கு வேண்டாம். வேண்டும் என்று விரும்பப் போகின்றீர்களா, வேண்டாம் என்று விரும்பப் போகின்றீர்களா, இவ்வளவுதான். காடுகளில் நீங்கள் வாழ முடியாது. உங்களுடைய சமவெளி பகுதிக்கு நீங்கள் வருகின்றீர்கள். அந்த காடுகள் உருவாவதற்கு முன்பாக அவை சோலைவனங்களாக இருந்தன. அந்த சோலைவனங்கள் பின்னர் காட்டு மிருகங்கள் அங்கு உருவாகும் பொழுது அது காடுகளாக மாறியது. காட்டு மிருகங்களோடு வாழ முடியாது என்பதற்காக வேண்டி நாம் சமவெளி பகுதிகளுக்குள் வருகின்றோம். அங்கு எந்த விதமான என்னுடைய உணவாதாரங்கள் வாழ்வாதாரங்கள் இல்லை. நான் இப்பொழுது விரும்புகின்றேன். எனக்கு உணவாதாரங்கள் வேண்டும், வாழ்வாதாரங்கள் வேண்டும். அங்கு உங்களுக்காக செழுமை உருவாகின்றது. அளவிடப்பட்ட நிலையில் உங்களுடைய பசுமை உங்களுடைய சமவெளி பகுதிகளில் நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கைக்கு ஆதாயமாக விளங்குகின்றது. மலைவாசஸ்தலங்களிலிருந்தும் நான் கீழே இறக்கப்பட்டு விட்டேன், அங்கு கூட குளிர் எனக்கு தாங்காது என்று. அங்கிருந்து நீரும் நீர்வீழ்ச்சிகளும் ஓடைகளாக ஆறுகளாக சமவெளி பகுதிகளுக்கு வருகின்றன. இன்னும் மழை நீரும் கலக்கின்றது. உங்களுடைய நீர்த்தேக்கத்திற்காக வேண்டி ஏரிகளையும் குளங்களையும் அவனே உண்டாக்கினான். ஒவ்வொரு தேவையையும் உங்களுடைய வாழ்வின் ஆதாரமாக இருக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் நீங்கள் உருவாக்கி கொள்ளவில்லை. நாமோ ஏரிகளில் வீடுகளை கட்டிக்கொள்வோம், பிறகு மூடிவிட்ட பிறகு கடவுளை என்று கதறுவோம். பிறகு அந்த ஏரி தண்ணீரை வடித்து பின்னர் மீண்டும் அங்கேதான் வாழ்வோம், அதை விட்டு வேடங்களை சொல்ல வேண்டும் என்று எண்ண மாட்டோம். எனக்கு பொருள் முக்கியம், உயிரோட்டமுள்ள ஆதாரம் முக்கியம் அல்ல. மற்ற மனிதர்களுக்குரிய ஆதாரமும் நமக்கான ஆதாரமும் அந்த ஏரிகளிலும் அந்த குளங்களிலும் குட்டைகளிலும் எனக்காக என் இறைவன் தேக்கி வைத்தது என்பதை நான் அறிய தவறுகின்றேன். வானங்களிலிருந்து பொழியக்கூடிய மழையை நான் பார்ப்பதில்லை. பூமியில் இருக்கக்கூடிய தண்ணீரையும் அதற்கு கீழே இருக்கக்கூடிய தண்ணீரையும் என்னால் உறிஞ்சிட முடியும் என்று பெருமை கொண்டிருக்கின்றேன். அந்த தண்ணீரும் வற்றி போய்விட்டால் வானத்திலிருந்து பெய்யும் பொழுது மழை நீரை நான் தேக்கி வைக்கின்றேன் என்று கூறுகின்றோம். அவ்வளவும் பொய். என் இறைவன் நாடினால் தவிர வானங்களிலோ பூமியிலோ உங்களுக்கு வாழ்வாதாரம் இல்லை. வானங்களிலிருந்து தான் அவ்வளவு வாழ்வாதாரம் இறங்குகின்றது. காற்று மாசுபடுத்தப்பட்டுவிட்டது, விளைச்சல்கள் இல்லை. பூமியில் தோண்டி விளைச்சல் கொண்டிருக்கிறதா அல்லது வானங்களிலிருந்து அதனுடைய குளிர்ச்சித்தன்மையும் அதனுடைய உயிரோட்டமும் இறங்கினால் தவிர அங்கு நமக்கு விளைச்சல் இல்லை என்பதை அறிவோமா? ஏதாவது ஒன்றில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் இந்த உலகத்தில் என்று கூறும் பொழுது ஏதாவது ஒன்றில் சத்தியம் இருக்கிறதா நான் என்று கூறுவதற்கு? அப்படி என்றால் இறைவன் யார்? இப்பொழுதுதான் நமக்கும் இறைவனுக்கும் இடையே ஒரு பிரிவு பெரும் பிளவாக ஏற்பட்டு நாம் தனித்துவிடப்படுகின்றோம். அவ்வப்போது நாம் இறைவனை கெஞ்சக்கூடிய அளவுக்கு ஒவ்வொரு பொழுதிலும் அத்தாட்சிகள் இறைவன் மூலமாக பேரழிவாகவோ அல்லது பெருந்துயரமாகவோ நஷ்டங்களாகவோ வேதனைகளாகவோ நம்மை வந்தடைகிறது. இது எங்கிருந்து வந்தது என்று கேட்கின்றீர்கள். இப்பொழுது கூற வேண்டும், நான் தான் வாழ்கின்றேன் என்று கூறும் பொழுது வாழ்வதும் இறப்பதும் இந்த இரண்டில் வாழ்வது உயிரோட்டம் உள்ளது, இறப்பது உயிரோட்டம் கெட்டுவிட்டது. உயிரை இருக்கும் பொழுதே அந்த உயிரோட்டம் நீக்கப்பட்டுவிட்டது. நாம் வாழ்வது முக்கியமா, மரணிப்பது முக்கியமா? நன்மை வாழ்வதில் இருக்கின்றதா, நன்மை இறந்து போவதில் இருக்கின்றதா? செழிப்பான வாழ்க்கையினுடைய வாழ்க்கை இருக்கின்றதா, காய்ந்து சருகுகளாகிவிட்டு அந்த வாழ்க்கை எனக்கு வேண்டுமா? இவற்றில் நன்மையானது எது என்று தெரியும். நன்மையானதை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். ஏன் இந்த நன்மை, எப்படி இந்த நன்மை எனக்கு வந்தது என்று கேட்கவில்லை. ஆனால் ஒரு தீமை வந்துவிட்டால் மட்டும், என் கரங்களால் சம்பாதித்ததன் காரணமாக ஒரு தீமை வந்துவிட்டால் இது எங்கிருந்து என்று கேட்கின்றீர்கள். நிச்சயமாக இது உங்களிடமிருந்தே தான் என்று இறைவன் கூறுகின்றான். உங்களுக்கு நான் கவனத்தை ஏற்படுத்தினேன். நீங்கள் பொய்யர்களாகவும் நஷ்டவாளிகளாகவும் அநியாயக்காரர்களாகவும் ஆகிவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி கவனம் என்ற ஒன்றை நீங்கள் மதிப்பதற்காக உங்களுக்கு நெஞ்சத்தை நான் ஏற்படுத்தினேன். அந்த நெஞ்சத்தில் உங்களுடைய உள்ளமும் உங்களுடைய மனதும் இருக்கின்றது. உள்ளம் என்றால் என்ன, மனம் என்றால் என்ன? என்னுடைய மனதில் என்னுடைய 5 புலன்கள் கொண்டிருக்கக்கூடிய அறிவு என்னுடைய மனதில் எப்பொழுதுமே இயங்கிக் கொண்டிருக்கின்றது. சுகத்தை அனுபவியுங்கள், சுகமாக இருக்கின்றீர்கள். எவ்வளவு உங்களால் அனுபவிக்க முடியுமோ அனுபவித்துக் கொள்ளுங்கள். காற்றுள்ள பதை தூற்றிக் கொள்ளுங்கள் என்ற பழமொழியையும் நீங்கள் மேற்கொள்வீர்கள். எனக்கு உடல்பலமும் உள்ளத்தின் ஆரோக்கியமும் மனதின் சுறுசுறுப்பும் இருக்கும் வரையில் நான் சம்பாதித்துக் கொள்ள வேண்டும். பின்னர் என்னுடைய அனைத்து புலன்களுடைய உயிரோட்டமும் அடங்கும் பொழுது, நான் என்னுடைய வயோதிகத்தை அடையும் பொழுது, சம்பாதித்த இந்த பலன்களிலிருந்தும் செல்வங்களிலிருந்தும் வசதிகளிலிருந்தும் நான் வாழ முடியும். இது நம்முடைய வாழ்க்கையில் நாம் அறிந்து வைத்திருக்கக்கூடிய கேடுகள். ஆனால் இதுதான் சத்தியமான பாதை, இதற்கப்பால் பாதை இல்லை என்றும் நாம் அறிந்து கொண்டிருக்கின்றோம். மனிதர்கள் மூலமாக உணர்வடையவில்லை, உள்ளத்தின் மூலமாக உணர்வடைய வேண்டும். கவனம் உள்ளத்தின் பக்கம் இருக்க வேண்டும். ஆனால் கவனம் என்பது என்ன என்று தெரியவில்லை, உள்ளம் என்ன என்பது தெரியவில்லை, மனம் என்றால் என்ன என்பது தெரியவில்லை. வெறும் மூளை இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த அறிவை கொண்டு, 5 அறிவை கொண்டு நாம் மிருகங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுதும் இவர்கள் தங்களை மனிதர்களாக அடையாளம் காணவில்லை. இவர்கள் தங்களை ஒரு சோஷியல் அனிமல், நான் ஒரு விலங்கினமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், சமுதாய விலங்கினமாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று இவர்கள் தங்களை விலங்குகளோடு கீழே இறக்கி அவற்றோடு இணைத்து கொண்டு தங்களை அறிந்து கொண்டிருக்கின்றார்கள். இது உண்மையா, அவ்வளவும் பொய்? அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை நாசமாக்கி கொண்டிருக்கின்றார்கள். இதனை நாம் அறிய வேண்டும். எப்படி நாம் நம்முடைய புறப்பலன்கள் இருப்பதன் காரணமாக வாழ்கின்றோம் என்று கூறும்பொழுது திசை திருப்பப்படுகின்றோம் என்பதையும் கவனியுங்கள். நம்முடைய நிலைமை மாற்றப்படுகின்றது. ஒவ்வொரு மூச்சிலும் உங்களுடைய தேவைகள் உங்களுடைய இறைவன் மூலமாக உங்களுடைய உள்ளத்தில் இறக்கப்பட்டு அந்த உள்ளமானது உங்களுடைய மனதுக்கு இது உங்களுடைய தேவை என்ற செய்திகளை அறிவித்துக் கொண்டிருக்கின்றது. தூங்கப் போகும் பொழுது நல்ல பொழுதாக விடிய வேண்டும் என்ற அந்த செய்தி உள்ளத்திலிருந்து உங்களுக்கு, உங்களுடைய மனதிற்கு இறைவனால் அனுமதிக்கப்பட்டு அறிவிக்கப்படுகின்றது. நாம் அதை கவனிப்பதில்லை. நம்முடைய கவனமெல்லாம் டிவி செய்திகள் இருக்கின்றன, வீண் பேச்சுகள் இருக்கின்றன, வேடிக்கைகள் இருக்கின்றன, விளையாட்டுகள் இருக்கின்றன. என்னுடைய உடல் சுகத்தை கொண்டு அனுபவிக்க வேண்டும், அவ்வளவுதான், வேறு எதுவுமே கிடையாது. எதனை நீங்கள் அனுபவிக்கப் போகின்றீர்கள்? உங்களுடைய சுகப்பொருள்கள் என்ன? வீண் விளையாட்டும் வேடிக்கையும் கேளிக்கையும் தேவை கிடையாது. உங்களை மதித்திருக்கூடிய சில உபகரணங்கள், சில விளையாட்டு வேடிக்கைகள், சில கேளிக்கை சாதனங்கள், இதைத் தேர உங்களுக்கு நான் என்னுடைய வாழ்க்கையை சுகமாக வாழ்கின்றேன் என்று கூறுவதற்கு என்ன இருக்கின்றது? இறந்த உடலை வைத்துக் கொண்டு நான் சுகமாக வாழ முடியுமா, அல்லது உயிருள்ள ஒரு மனித உடல் என்னோடு அது இயங்கிக் கொண்டிருக்கும் பொழுது, தனக்கு உரிய அந்த சுகத்தோடு இயங்கிக் கொண்டிருக்கும் பொழுது, நானும் எனக்குரிய சுகத்தோடு இயங்கிக் கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கை சுகமாக இருக்குமா? உயிரோட்டம் இருக்க வேண்டும், செத்த பிணங்களோடு வாழ முடியாது. உயிரோட்டம் இருக்க வேண்டும், மனிதனாக இல்லாமல் மிருகங்களாக வாழக்கூடிய மனிதர்களிடம் நான் என்னுடைய சுகத்தை காண முடியாது. நீ ஒரு மிருகமாக இருந்தால் நான் உன்னோடு இயங்க முடியாது. மிருக ஜென்மங்களாக இருக்கும் பொழுது நிச்சயமாக நாம் பயப்படுகின்றோம். நீ நாயா என்று கேட்போம், நீ கழுதையா என்று கேட்போம், நீ குரங்கா என்று கேட்போம், பன்றியே என்று திட்டுவோம். இவை அனைத்திலும் அப்பொழுது மட்டும் கவனம் வருகின்றது, இவன் அந்த குணத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் என்று. செயல்களிலும் சகதிகளிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நீ பன்றி குட்டியா என்று கேட்போம். வெறும் சுமை தூக்கக்கூடிய மனிதர்களாக இருக்கும் பொழுது நீ என கருதியா சுமை தூக்கத்துக்கு என்று கேட்போம். கத்தும் பொழுதும் ஏன் கருத மாதிரி கத்துன்னு கேட்போம், ஏன் நாய் மாதிரி குறைக்கிறேன்னு கேட்போம். அந்த குணங்கள் வெளிப்படும் பொழுது அப்பொழுது மட்டும் நமக்கு கவனம் வருகின்றது, இவன் மனிதனாக இல்லை மிருகமாக இருக்கின்றான் என்று. உயிரோட்டம் இல்லாத பிணங்களோடு வாழ முடியாது, அவ்வளவும் சத்தியம். இவற்றுக்கு விரோதமாக நாம் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் என்பதற்காக வேண்டி உதாரணங்கள் கூறப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. உயிரோட்டம் இருக்கிறது, ஆனால் மிருகங்களாக வாழ்கின்றார்கள். நமக்கு அந்த மிருக குணங்களோடு வாழக்கூடிய அந்த உயிரோட்டம் உள்ள மனிதர்கள் வேண்டாம். அப்படியானால் மிருகங்களை நாம் வைத்துக்கொண்டு வாழலாமா? மிருகங்களே நமக்கு உண்மையான தோழர்களாக, அவைதான் எனக்கு வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியம், அதனோடு நான் வாழ வேண்டும் என்று விரும்புகின்றோம் இப்பொழுது பலரும். இது உண்மையை கொண்டுதான் கூறுகின்றீர்களா அல்லது கவனத்தோடு பேசுகின்றீர்களா என்பதை நீங்கள் கேட்க வேண்டும். உங்களுடைய உள்ளம் பதில் சொல்ல வேண்டும். உயிரோட்டமுள்ள மனிதனோடு மட்டும்தான் வாழ முடியும், உயிர் இல்லாத ஜடத்தோடு வாழ முடியாது. விஷத்தன்மையுள்ள மனிதர்களோடு வாழ முடியாது. சத்தியத்தை அடிப்படையை கொண்டு வாழ்வாதாரம் மிக்க அந்த உணர்வோடு கூடிய மனிதர்களோடு வாழ முடியும், விலங்குகளோடு வாழ முடியாது. ஆனாலும் நாம் ஒவ்வொரு விஷயத்திலும் இதற்கு மாற்றமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நான் உயிரோட்டமாக இருந்து கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய பழைய கால போட்டோக்களை வைத்துக்கொண்டு, ஆல்பம் வீடியோக்களை வைத்துக்கொண்டு, அந்த காலத்தில் நான் எப்படி இருந்தேன் என்று பார்த்து கொண்டிருக்கின்றேன். செத்த ஜடத்தோடு நான் உயிரோடு இருக்கும் பொழுது என்னையும் வச்சுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். நேற்றுள்ள படங்களோடு வைத்துக்கொண்டு நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், அவை உயிரோட்டம் இல்லாதது. இப்பொழுது உங்களை வந்து ஒரு செல்ஃபி எடுத்துட்டு பாருங்கள், பார்த்துட்டு மற்ற பேர்த்த கேளுங்க, உனக்கு இது பிடிக்குதா நான் அப்படி தான் கேளுங்க, உங்கள் அப்பாட்ட கேளுங்க, இது இது நல்லாக்குறது இது நல்லாக்கான்னு கேளுங்க, இது நல்லாக்குது, எது வேணும், இப்போ தான் எடுத்தேன், இந்த ஃபோட்டோ வேணுமா, இது நான் வேணுமா, நீங்கள் தான் வேணும். சத்தியம் கவனம் மாறிடக்கூடாது. ஒரு ஃபோட்டோவை கூட நாம் வச்சுக்கிட்டு, நேற்று உள்ள ஃபோட்டோவை வச்சுட்டு நீங்கள் பார்க்கக்கூடாது. உருவ வழிபாடு கூடாது, உள்ளத்தின் வழிபாடு அவசியம். உயிரோட்டம் உள்ளத்திலிருந்து பிறக்கின்றது, உருவத்திலிருந்து செத்த ஜலமாக நானும் மாறுகின்றேன். எந்த ஒரு ஃபோட்டோவையும் வைத்துக்கொண்டு நான் அழகாக இருக்கின்றேன் கூறினால் இப்பொழுது நான் அழகாக இல்லை என்பது பொருள். அப்படியென்றால் உங்களுடைய அழகு என்பது கவனம் சிதறிவிட்டது. பிணத்தில் உங்களுடைய அழகை பார்க்கின்றீர்கள். சத்தியத்தின் மீது, உயிரோட்டமுள்ள அந்த வாழ்க்கையின் மீது, இனியும் அழகாக மலரக்கூடிய அந்த வாக்கு மீது உங்களுடைய எண்ணமோ உங்களுடைய அறிவாதாரமோ அதில் நீங்கள் உங்களுடைய கவனத்தை கொண்டு ஈடுபடுத்தப்படவில்லை. உங்களுடைய உள்ளங்களை, அந்த உள்ளங்களை நீங்கள் சீர்திருத்த வேண்டும் இப்பொழுது. ஒவ்வொருபோதும் பொய்களை கொண்டு வாழ்வது கூடாது. வீட்டில் ஒரு படம் இருந்தாலும் சரி, அது தவறு. என் உள்ளத்தை அது மறக்கடித்துவிட்டு புறப்படன்களை கொண்டு நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். அதுவும் செத்த கால வாழ்க்கையில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். தவிர நாளைய வாழ்க்கைக்கு எவ்விதமாக நீங்கள் உருமாற வேண்டும், எவ்விதமாக நீங்கள் உயர வேண்டும், எந்த கவனத்தோடு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை சீரமைக்க வேண்டும், உயர்வடைய வேண்டும் என்று உள்ளம் உங்கள் மனதுக்கு அறிவிக்கக்கூடியதை கவனமற்று விட்டோம். இந்த வாழ்க்கையிலிருந்து நாம் பாதுகாக்கப்பட வேண்டும். இருந்த போதிலும் கேளிக்கையும் விளையாட்டும் வீண் பேச்சுக்களும் வீணான போக்குகளும் தான் என்னுடைய இன்றைய சுகத்தை கொண்டு நான் அனுபவிப்பது என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். மிகப்பெரும் பாதகமான சூழ்நிலையை நம்மை அது ஆக்கிவிடும் என்பதை நாம் அறிய தவறுகின்றோம். இப்பொழுது உங்களுடைய இறைவன் இவ்வளவு விஷயத்தையும் உங்களுடைய உள்ளத்திலிருந்து உங்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கின்றான். நாம் ஆம் என்று கூறுகின்றோம். கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். நீங்கள் உயிரோட்டமுள்ள மனிதர்களாக, இனியும் உயிர் ஆற்றல் மிக்க மனிதர்களாக, நாளைய வாழ்க்கையில் எந்த கேடுகளும் எந்த நோயும் எந்த சங்கடங்களும் தீண்டாத வாழ்க்கை. மனித சமுதாயத்தில் பெரும் வேதனைகளோ பேரழிவுகளோ ஏற்படாத நிலையில் சமுதாயமாகத்தான் நான் வாழ முடியுமே தவிர தனித்து வாழ முடியாது. அதன் காரணமாக சமுதாயம் பாதிக்கப்படக்கூடாது என்ற அந்த உணர்வையும் அமைத்திருக்கின்றான். ஆனால் நாமோ நாம் நன்றாக வாழ வேண்டும், நான் நன்றாக வாழ வேண்டும், இறுதியில் நான் ஒருவன் மட்டும் வாழ வேண்டும் என்ற எண்ணத்தில் ஒவ்வொருவரும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சத்தியத்தை விட்டு நாம் விலகிவிட்டோம். சத்தியத்திலிருந்து விலகும் நேரமெல்லாம் நமக்கு பெரும் பாதகங்கள் நம்மை சூழ்ந்து நெருங்கி கொண்டிருக்கின்றன. அந்த நெருக்கடி உங்களுடைய மனதுக்கு அறிவிக்கப்பட்டுவிட்டது, சுகமாக இல்லை. நாம் மனதை விட்டுவிட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மனதை வெளிப்படையான புறப்புறன்களுக்கு விட்டுவிட்டதாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மனம் உள்ளத்தின் பக்கம் திரும்ப வேண்டும். அங்கு உங்களுடைய இறைவனுடைய செய்திகள் நாளைய வாழ்க்கையை பற்றி மட்டுமே இருக்கின்றன. என்ன செய்தி இருக்கின்றது இப்பொழுது நாளை வாழ்க்கையை பற்றி? சுகமான வாழ்க்கையை வாழுங்கள். எந்த கேடும் தீண்டாத வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும். இருக்கிறது கவலைகள் உங்களை உங்களுடைய உடல் பொருள் மூலமாக ஏற்படக்கூடிய அந்த பாதிப்புகளுக்கு முன்பாக கவலை என்ற ஒன்று முன் அறிவிப்பாக உங்களுக்காக கொடுக்கப்படுகின்றது. அவ்வளவு சுகமாக என் மனம் இல்லை. நிச்சயமாக இந்த சுகமில்லாத சூழ்நிலைகள் உருவாகி இருக்கின்றன. அவை உங்களுடைய உடலையும் பாதிக்கும், உங்களுடைய உயிர் ஆற்றலையும் பாதிக்கும். நீங்கள் நலிந்தவர்களாக இருப்பீர்கள். உயிர் ஆற்றல் வேண்டுமென்றால் உள்ளம் இயங்க வேண்டும். அந்த உள்ளம் இயங்க வேண்டுமென்றால் கவனம் என் மனம் உள்ளத்தின் பக்கம் திரும்ப வேண்டும். என்னுடைய மனம் என்னுடைய புறப்படங்கள் பக்கம் திரும்பக்கூடாது. பார்த்த பொருள்கள் அவ்வளவும் படைக்கப்பட்டுவிட்டன. பார்க்கும் பொருள்கள் அவ்வளவும் அடிந்து கொண்டிருக்கின்றன. என் வாழ்க்கை அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறதா இல்லையா என்பதை நான் அறிய வேண்டி இந்த பார்வையில் இருக்கக்கூடிய உயிரோட்டத்தை கவனிக்க வேண்டும். என்ன நான் விளங்கிக் கொண்டேன்? ஒவ்வொரு பொருளும் அடியும். இவற்றை கொண்டு நான் வாழ முடியுமா? செத்த ஜலத்தோடு வாழ்வதும் உயிரோட்டம் குறைந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பொருளை கொண்டு நான் வாழ்வதும் அதில் எனக்கு சுகம் இருக்கிறது என்று கூறுவதும் நிச்சயமாக இது சுகவீனத்தினுடைய ஆரம்பம். அதனுடைய அடையாளம் உங்களுக்கு வந்துவிட்டது. நான் ஜடப்பொருள்களை நம்பி வாழும் பொழுது நான் படைத்து கொண்டிருக்கக்கூடிய இவ்வளவு விஷயங்கள் இந்த பில்டிங் இருக்குது, ஃபேன், லைட்டு, இன்னும் எலக்ட்ரானிக் உபகரணங்கள் இருக்கின்றன. இவற்றை கொண்டு வாழ முடியுமா? உள்ளத்தை கொண்டு வாழ முடியுமா? நம்பிக்கை கொண்டு வாழ முடியுமா? நாளைய வாழ்க்கைக்கு இது எனக்கு பயன்படாது. நாளைய வாழ்க்கைக்கு என் மனதில் இருக்கக்கூடிய கவலைக்கோ பயத்திற்கோ என்னுடைய துக்கத்திற்கோ நீக்குவதற்கு இந்த உபகரணங்களோ உங்களுடைய படைப்புகள் எதுவுமோ பயன்படாது. அவ்வளவு உயிரற்றவை. அவற்றோடு வாழ்ந்து கொண்டிருப்பது உங்களுக்கு பெருமையாக இருக்கின்றது. எவ்வளவு அதிகமாக உலகத்தினுடைய சுகப்பொருள்களை மனிதன் கண்டுபிடித்த மனிதன் அடையாளம் பற்றிய அவனுடைய படைப்புகளை நம்பி அதில் வாழ்ந்து கொண்டிருப்பது ஒரு பெருமையாக கருதி கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக அவ்விதமாக அல்ல என்பதை கவனம் உடையவர்கள் உணர வேண்டும். ஏதாவது ஒரு நன்மை நமக்கு இப்பொழுது இருக்கிறதா என்பதை பாருங்கள். இப்பொழுது இருக்கக்கூடிய அவ்வளவு கேள்விகளுக்கும் காரணம் நாம் மன நோயாளிகள். உயிரோட்டம் பெருகக்கூடிய உள்ளத்தினுடைய செய்தியை மறந்து வேண்டும் என்ற அந்த வேண்டுதலை கொண்டிருக்கும் பொழுதெல்லாம் அந்த விருப்பத்தில் என்னுடைய உயிரோட்டம் புதிய பரிணாமமாக அது அமைகின்றது. புதிய பரிமாணத்துடன் அமைகின்றது. புதிய வளர்ச்சிக்காக நாளைய வாழ்க்கையினுடைய அந்த தேவை என்னுடைய மனதில் இப்பொழுது விருப்பமாக அமைந்துவிட்டது. அந்த விருப்பத்தை அமைத்தவன் என் இறைவன். ஆனால் நாம் நாளைய வாழ்க்கையை பற்றிய செய்திகளாக பணம் என்ற அந்த ஜடத்தை வைத்துக் கொண்டிருக்கின்றோம். அதை கொண்டு உங்களுக்கு உயிரோட்டம் கொடுக்க முடியாத ஜடப்பொருள்களை வாங்க முடியுமே தவிர உயிரோட்டம் உள்ள ஒன்றை அது படைத்துவிட முடியாது. வசதிகளோடும் திறமையோடும் வாழ வேண்டும் என்பதை தவிர அந்த பணத்திற்கு வேறு எந்த மதிப்பும் கிடையாது. அந்த பணத்தை கொண்டு நீங்கள் வாங்கக்கூடிய உங்களுடைய உணவுப் பொருட்களிலும் உயிரோட்டல் அற்றுப்போய் விஷத்தன்மையும் கொண்டு அது நிச்சயமாக இருக்கும். இப்பொழுதும் இறைவன் அறிவிக்கின்றான், உயிர் போகக்கூடிய நிலையில் என்னை காப்பாற்று என்று நீங்கள் கூறுவீர்கள். அந்த நிலையின் போது பல தருணங்களில் உங்களை அவன் கரையேற்றியிருக்கின்றான். யாருடைய வாழ்க்கையில் நடக்கவில்லை? பெரும் துயரத்தோடும் கவலைகளோடும் பெரும் நஷ்டத்தை எதிர்நோக்கி அதன் துக்கங்களிலும் வாழ்ந்துவிட வேண்டுமோ? வாழ்க்கை முழுமையிலும் இந்த இழப்பு மிகப்பெரும் இழப்பாக இருக்குமே என்று கருதக்கூடிய அந்த சூழ்நிலைகளிலிருந்து நம்மை பாதுகாத்தவன் பல சூழ்நிலைகளில் கவனமுடையவர்கள் நிச்சயமாக உள்ளத்தின் பக்கம் திரும்புவார்கள். அங்கு சத்திய வாக்குகள் அனைத்தும் நிறைவேறியதும் நிறைவேறி கொண்டிருப்பதும் இனியும் நிறைவேற்றப்படும் என்பதும் அடையாளமாக அவ்வளவு சாட்சியங்களோடு பதிவாகி இருக்கிறது. உயிரோட்டம் உள்ள அந்த ஆற்றலின் பக்கம் நாம் திரும்ப வேண்டுமென்றால் இறைவனிடமிருந்து உங்களுக்கு உங்களுடைய உள்ளத்தின் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிர் மூச்சின் செய்தியையும் நீங்கள் கவனித்து வாருங்கள். மனம் உள்ளத்தின் பக்கம் இயங்கட்டும். மனம் ஐந்து புலன்களின் பக்கம் திரும்பிடக்கூடாது. பொய் சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கூடிய வாழ்க்கை வேண்டாம். பொய்யின் மீது நாமே சாட்சியமாக இருக்கக்கூடிய வாழ்க்கை வேண்டாம். கவனம் வேண்டும். இப்பொழுது நாம் நம்முடைய வாழ்க்கையை திரும்பியும் பாருங்கள், இப்பொழுதும் பாருங்கள், நாளைய வாழ்க்கையை பற்றியும் கவனியுங்கள், செத்த ஜடமாக வாழ்ந்தேன், வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், செத்த ஜடங்களோடு தான் நாளை வாழ்க்கையில் பெருமையோடு வாழ விரும்புகின்றேன். உயிரோட்டம் உள்ள மனிதர்கள் பெருமையை விரும்ப மாட்டார்கள். உயிரோட்டம் எப்பொழுது அற்றுவிட்டதோ அப்பொழுதுதான் மேக்கப் பண்ணுறதுக்காக பெருமை தேவைப்படுகின்றது. பெருமை கொண்டு வாழக்கூடிய நாம் எப்பொழுதோ இறந்துவிட்டோம். பெருமைக்காக வாழக்கூடிய நாம் எப்பொழுதோ காணாமலாகிவிட்டோம், வேதறுக்கப்பட்டு விட்டோம் என்பதை அறிய வேண்டும். சுகமான உயிரோட்டமுள்ள படைப்பாற்றலுடன் இயங்கக்கூடிய எண்ணங்கள் இறைவனுடைய அனுமதி கொண்டு என்னோடு சேர்ந்து இயங்குகின்றன என்பதை பார்க்கக்கூடிய அந்த வாழ்க்கை வேண்டும். உங்களுடைய எண்ணத்தை அமைத்தவன் இறைவன், படைப்பாளன், பாதுகாப்பவன் அந்த எண்ணத்தை, அந்த எண்ணத்துக்கு உயிரூட்டுபவன், அந்த எண்ணத்துக்கு விளைவும் அமைப்பவன், அதை செவ்வையாக்குபவன், உருவாக்குபவன். வீண் எண்ணங்களாக அவற்றை நீங்கள் கருத வேண்டாம். வானங்களையும் பூமியையும் படைத்தான் என் இறைவன், நீங்கள் அல்ல. அந்த வானங்களிலிருந்து இந்த பூமி விளைந்திருக்கின்றது, அதிலும் உங்களுக்கு எந்த கூட்டும் கிடையாது, ஆனால் அனுபவிக்கின்றீர்கள். இறைவன் கூறுவது கொஞ்சம் நன்றியோடு அனுபவியுங்கள். அது உங்களுக்குரியது என்று எண்ண வேண்டாம், மனிதர்களுக்குரியது. அளவின்படி உங்களை தேவையில் எடுத்துக்கொள்ளுங்கள், மற்றவற்றை மனிதர்களுக்காக விட்டு வையுங்கள், உங்களை கால்நடைகளுக்காக விட்டு வையுங்கள். உங்களுக்குரியதாக நீங்கள் எடுத்துக்கொண்டு அதில் பெருமை பாராட்டும் விதமாக நீங்கள் வாழ்வது நிச்சயமாக இறைவனிடம் மறுக்கப்பட்டதாக இருக்கின்றது. அருவறுக்கத்தக்க, இறைவனால் வெறுக்கப்படக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. நீங்கள் உங்களுடைய மனமும் உங்களுடைய மூளையும் சேர்ந்து இயங்கும் பொழுது, உங்களுடைய ஐந்து அறிவை கொண்டு இயங்கும் பொழுது, நான் மனிதனாக படைத்தேன், மனம் மிக்க அந்த உள்ளத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த ஆற்றலை அவர்கள் கவனிக்கவில்லை. மாறாக மனம் போன போக்கில், இந்த ஐந்து புலன்கள் வழியாக சிதறிய போக்கில், பார்ப்பதெல்லாம் வேண்டும், கேட்பதெல்லாம் வேண்டும், தொடுவதெல்லாம் வேண்டும், இவை அனைத்தும் ஒருமிக்கும் பொழுது இவை அனைத்துமே அவ்வளவும் அறியக்கூடியது, இது வேண்டாம், படைக்கப்பட இருக்கக்கூடியது எனக்கு வேண்டாம். ஒவ்வொரு நாள் பொழுதிலும் தூங்கப் போகும் பொழுது இறைவன் அறிவிக்கின்றான், பொழுது நல்லபடியாக விடிய வேண்டும் என்று. பயபக்தியோடு தூங்குங்கள். நீங்கள் விடிப்பீர்களா என்பது உங்களுக்கு தெரியாது. அவன் கூறுவதை நாம் கேட்பதில்லை, ஆனால் இதெல்லாம் அவன் கூற்றாக இருக்கின்றது. நீங்கள் உறங்கச் செல்கின்றீர்கள், நான் உங்களுக்கு உறக்கத்தை கொடுத்த தவிர உங்களுக்கு அமைதியான தூக்கம் இல்லை. அந்த தூக்கத்தில் நான் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தால் கூட கொடுத்தால் தவிர உங்களுடைய கனவின் கேடுகளிலிருந்தும் திடீரென்று நீங்கள் விழித்துக் கொள்வதும், பிறகு விழித்து கொண்ட பிறகு தீமைகளை சுற்றி பார்ப்பதும், இனமறியாத பயமும் அந்த இருள்களில் ஏற்படுவதும், இவை அனைத்திலிருந்தும் பாதுகாப்பவன் நான் தான், நீங்கள் அல்ல. என்றாவது ஒரு நாள் ஒரு தூக்கம் இல்லை என்றால், இரண்டாவது நாள் தூக்கம் இல்லை என்றால், மூன்றாவது நாள் பயம் வந்துவிடுகின்றது. இப்பொழுது இறைவன் அறிவிக்கின்றான், பயம் வேண்டாம், தூக்கத்தை அளிப்பவன் நான் தான், இதுவரையில் நான் தான் உங்களுக்கு தூக்கத்தை கொடுத்திருந்தேன், நான் உங்களுக்கு தூக்கத்தை அளிக்காமல் நீங்கள் தூங்கப் போவதில்லை. ஆனாலும் நான் தூங்கினேன், நான் எந்திரிச்சிட்டேன், நல்லா தூங்கினேன். ஆனால் யார் தூக்கத்தை கொடுத்தானோ அவனுக்கு நன்றி இல்லாமல் நான் என்று அந்த எண்ணம் வருகின்றது. நன்மையான செயல்கள் அனைத்திற்குமே, நன்மையான காரியங்கள் அனைத்திற்குமே, எனக்கு பசி இருக்கிறது, நான் நன்றாக சாப்பிட்டேன், நான் நன்றாக விளையாடினேன், நான் நன்றாக உழைத்தேன், நான் நன்றாக தூங்கினேன், நான் என்னை பத்திரமாக பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றேன், நான் தேகபியாசம் செய்து என்னுடைய உடலை நான் சீராக வைத்திருக்கின்றேன், என்னுடைய உயிரோட்டம் என் கையில் இருக்கின்றது, இவ்வளவும் நீங்கள் கூறக்கூடிய வார்த்தைகள். நான் 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 என்று வரும்பொழுது இறைவனை அவ்வளவு அதிகமாக நாம் மறக்கக்கூடிய சூழ்நிலைகளுக்கு நாம் ஆளாக்கிக் கொண்டிருக்கின்றோம். இதனுடைய விளைவு என் இறைவனே என்று கதறக்கூடிய ஒரு நாள் வருமே அந்த நாள். அந்த நாளில் இறைவன் மன்னித்திருக்கின்றான். நீங்கள் திருந்த வேண்டி உங்களுக்காக உங்களுடைய சோதனைகளையும் வேதனைகளையும் அவ்வப்போது தன் புலமிருந்து உங்களுக்கு கொடுத்து, உங்களுடைய ஆற்றலை கொண்டும் ஜடப்பொருள்களாக இருக்கக்கூடிய, உயிரோட்டம் அற்றவர்களாக இருக்கக்கூடிய இந்த மனிதர்களுடைய போக்குகளில் நீங்கள் இருக்க வேண்டாம். மருந்தை கொடுக்கின்றார்கள் நீங்கள் உயிர் வாழ முடியும் என்று, அந்த மருந்தை கொண்டு உங்களால் உயிர் வாழ முடியுமா? அது உயிரோட்டம் அளிக்கக்கூடிய உணவுப் பொருளுக்கு சமமானதா, அல்லது உணவுப் பொருளுக்கும் அந்த ரசாயன பொருளுக்கும் நேர் மாற்றமான உயிரோட்டத்தை பாதிக்கக்கூடியதும், போதையை ஏற்படுத்தக்கூடியதும், இவ்விதமான உங்களுடைய உடலை கேடுக்குரியதாக இருக்கக்கூடிய அந்த
மனிதர்களுடைய கண்டுபிடிப்பும் இறைவனுடைய உணவும் சமமாகுமா? உள்ளம் பதில் சொல்லும் இல்லை என்று. கவனமுடையவர்கள் இல்லை என்று கூறுவார்கள். பெருமை கொண்டிருப்பவர்கள் கேட்பார்கள், ஆனால் உள்ளம் மூடப்பட்டதன் காரணமாக அவர்களால் எதனையும் அறிந்து கொள்ள முடியாது. ஏதோ சொல்வது போன்று தோன்றும், ஆனால் உள்ளம் உணர்வடையாது, உயிரோட்டத்தை கொடுக்காது, அந்த உயிரோட்டத்தில் மனம் நெகிழாது, இன்னும் கடினமாக ஆகிவிடும். வானங்களையும் பூமியையும் இரவையும் பகலையும் உங்களுக்காக மாறி மாறி வளர்ச்சி செய்கின்றான். இரவும் பகலும் மாறி மாறி வருகிறது என்றால், வானங்களும் பூமியும் இந்த மாற்றத்திற்கு உரிய அழகான படைப்புகளாக இருக்கின்றன என்றால், அவை ஒவ்வொன்றும் உங்களை சுற்றி சூழ்ந்து வருகின்றது. ஒவ்வொரு மூச்சிலும் புதிய படைப்பாக உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இறைவனுடைய வாக்கு, அவன் ஒரு பொருளை உங்களுக்காக ஒன்றை விதித்துவிட்டால் அதில் உயிரோட்டம் இருக்கின்றது. உங்களுக்காக ஒரு எண்ணத்தை விதித்துவிட்டால் அதில் உயிர் ஆற்றலும் சேர்ந்திருக்கின்றது. நீங்கள் உங்களுடைய உள்ளத்திலிருந்து கிரகிக்கக்கூடிய ஒரு செய்தி, சுகமான வாழ்க்கை வேண்டும், அவ்வளவுதான். அதற்கு எந்த வகையில் நீங்கள் சுகம் என்றதற்கு ஒரு வடிவம் கொடுப்பீர்கள், வார்த்தை வடிவங்களாக அல்லது விளக்கங்களாக எப்படி நீங்கள் அமைப்பீர்கள்? சுகம் வேண்டும், உங்களுடைய வார்த்தையை கொண்டு, உங்களுடைய அறிவாற்றலை கொண்டு, மொழியின்றைய திறனை கொண்டு சுகம் என்றால் என்னென்ன விளக்கங்கள் பார்க்கலாம். உணர்வு, அதனை நீங்கள் விளக்க முடியாது, அந்த விளக்கங்கள் போதாது. எந்த காலத்திலும் ஒரு சுகம் என்ற வார்த்தைக்கு எழுத முடியாது. மனம் என்றால் என்ன எழுத முடியாது, மனம் என்றால் என்ன எழுத முடியாது, உயிர் என்றால் என்ன எழுத முடியாது, உள்ளம் என்றால் என்ன எழுத முடியாது, வாழ்க்கை என்றால் என்ன எழுத முடியாது, உயிர் வாழ்க்கை என்றால் என்ன, தலை வடித்து போகும், என்ன எழுதுவது என்று. ஆனால் நான் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், சாதாரணமாக சொல்கின்றோம். எவ்வளோ பெரிய மாபெரும் ஆற்றல் உங்களை சுற்றிலும் இயங்கிக் கொண்டிருக்கின்றது, இந்த ஒரு வார்த்தையை நான் உயிர் வாழ வேண்டும் என்று விரும்புகின்றேன். நான் உயிர் வாழ்வேன் என்று கூறுங்கள் பார்க்கலாம். வாழ்ந்து கொண்டிருந்ததை பற்றி நான் என்று கூறுவேன், வாடும் பொழுது நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று கூறுவேன். வாட இருப்பதை பற்றி ஒரு சின்ன தயக்கம் ஏற்படும், அந்த தயக்கத்தில் உண்மை இருக்கின்றது. பொய் கூறுபவர்களாக, அந்த உண்மையை மறுத்தவர்களாகவும் மறந்தவர்களாகவும், இதுவரையில் வாழ்ந்த பெருமையைக் கொண்டு எனக்கு எந்த கேடும் நிகழாது என்று அந்த அர்த்தத்தை கொண்டு வாழ்ந்துவிட வேண்டாம். நிச்சயமாக ஒவ்வொரு அசைவையும் நீங்கள் கவனிக்க வேண்டும். அந்த கவனத்தில் இறைவனுடைய கவனமும் இருக்கின்றது, அவனுடைய திருப்பொருத்தமும் இருக்கின்றது. நிச்சயமாக கொடுத்த அறிவு நல்ல விதமாக நீங்கள் உபயோகப்படுத்துகின்றீர்கள். கவனம் இருப்பதன் காரணமாக மனம் உள்ளத்தின் பக்கம் திரும்பும் பொழுது கவனம், கவனம் உங்களுக்கு உயிருக்கு உயிரளிக்கக்கூடிய ஒரு ஆற்றலை தருகின்றது. அது உங்களுக்கு இன்னும் மறைவானதை நம்பக்கூடியதும், மறைவானதற்கு தெளிவான ஆதாரங்களை கொண்டு உள்ளத்தின் வாயிலாகவே நீங்கள் அதை அறிவதற்கும், இன்னும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையினுடைய சுகத்தின் பாதையில் லேசான வழிகளில் செல்வதற்கான அந்த ஞானங்களுடைய உயர்வையும் அங்கு நீங்கள் கற்பிக்கப்படுகின்றீர்கள். இப்பொழுது சுகங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் அந்த சுகத்தோடு வேதனையையும் கொண்டும் ஒரு பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சில பகுதிகளில் வேதனை இருக்கின்றது, சில பகுதிகளில் வேதனை இல்லை. இரண்டும் கலந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நாம் பிரச்சனைகளும் உண்டு, சுகமான சூழ்நிலைகளும் உண்டு. தாங்க முடியாத கஷ்டங்களும் இருக்கின்றது, தாங்கக்கூடிய அளவிலும் சில சுகங்களோடும், அது உயிராற்றல் எனக்கு அந்த தாங்கக்கூடிய சக்தியை கொடுக்கின்றது. எங்கில் எனக்கு வாழ்க்கை இல்லை என்று நினைக்கின்றேனோ, அந்த அளவுக்கு பெரும் பாதகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய உயிராற்றல், சுகத்தோடு கூடிய உயிராற்றல், அதனையும் தாங்கக்கூடிய சக்தியை கொடுக்கின்றது. நீங்கள் இந்த இரண்டிலும் கலந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். எந்த நிலையிலும், ஒவ்வொரு நிலையின் பொழுதும் சுகவீனம் வேண்டாம் என்ற அந்த செய்தி உள்ளத்தின் மூலமாக மனதில் கல்விக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு உயிர் மூச்சிலும். அது மட்டுமல்ல, சுகம் பெருக வேண்டும் என்பதும் இருக்கின்றது. நாம் இந்த இரண்டில் எதனை கவனிக்கின்றோம்? நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று ஒவ்வொருவரும் கூறிக்கொண்டிருக்கின்றோமே, சுகத்திலும் சுகவீனத்திலும் கலந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்களே, இந்த இரண்டுமே உங்களுக்கு வேறு தேவையா என்று கேட்டால் உங்களுடைய பதில் என்னவாக இருக்கும்? கவலையிலும் பயத்திலும் கொஞ்சம் ஆதரவும் அமைதியிலும் சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் ஒரே பொழுதில். எப்படி இரண்டிலும் வாழ முடிகிறது உங்களால்? இந்த இரண்டையும் நீங்கள் தான் ஏற்படுத்திக் கொண்டீர்களா? நான் வாழ்கின்றேன் என்று கூறினால், அல்லது உங்களை அறியாத படத்திலிருந்து சில கஷ்டங்கள் உங்களை நெருக்கடிக்கு உள்ளாக்கி கொண்டிருக்கின்றனவா? அப்படி என்றால் அந்த நீங்கள் அறியாத அந்த ஆற்றல் எது? ஒவ்வொரு நேரத்திலும் பிறந்த நாள் முதலாக இறக்கும் வரையிலும் கவனம் என்ற ஒன்று எனக்கு சிதைய ஆரம்பிக்கூடிய அந்த என்னுடைய கவனம் என்பது நான் அறியும் பருவத்தினாக மாறும் பொழுது, குழந்தை பிறந்ததிலிருந்து எப்பொழுது நான் அறியும் பருவத்தினர் ஆகின்றனோ அங்கு கவனமும் மனமும் இந்த இரண்டும் சிதைய ஆரம்பிக்கின்றன. அப்பொழுது தான் நான் அறிகின்றேன் எங்கோ தவறு நடந்து கொண்டிருக்கின்றது என்று. சுகத்திலும் சுகவீனத்திலும் இரண்டும் கலந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது எப்படி நீங்களே உங்களுக்கு சுகவீனம் வேண்டும் என்று விரும்பி ஏற்றுக்கொண்டு அந்த பாதையில் நீங்கள் சம்பாதித்தீர்களா? சுகவீனத்தை இல்லை எனக்கு வேண்டாம் என்று இருக்கும்போது எங்கிருந்து வந்தது, எப்படி வந்தது அது? நான் வாழ்ந்து கொண்டிருக்கேன் என்று கூறக்கூடிய அந்த வாக்குக்கான அர்த்தம் என்ன? சுகவீனத்தை நீங்கள் விரும்பி ஏற்று சம்பாதித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள், இதுதானே பொருள். சுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பது கூறுவீர்கள், நான் ஒழுங்காக சாப்பிட்றேன், நான் ஒழுங்காக தூங்குறேன், நான் அதிகாலை எழுந்திருக்கிறேன், நான் தேகாபியாசம் பண்ணுறேன், நான் உடம்பு ஃபிட்டாக வச்சுருக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் என்னை பார்த்து நல்லபடியாக வாழ்ந்துக்குங்கன்னு சொல்கிறீங்க என்பதென்ன? அப்படி என்றால் உங்களுக்குள் இருக்கக்கூடிய சுகவீனங்களுக்கு நீங்கள் கூறக்கூடிய பதில் என்ன? அதையும் நீங்கள் தான் சம்பாதிச்சிருக்கலாம், சொல்லுங்கள் எப்படி சம்பாதிச்சிருக்கீங்கன்னு பார்ப்போம். கவலையோடு இருக்க நேற்று வரைக்கும் அவ்வளோ பேசுனீங்க, நீ கவலையோடு இருக்கிறேன்னு சொன்னால் என்ன ஒன்றும் நடக்கலை, என்ன கவலை? அப்படி எங்கேருந்து வந்தது கவலை? நான் வாழ்கின்றேனா அல்லது என்னுடைய கேடுகளுக்கு என்னுடைய துன்பங்கள் வந்தடைகின்றனவா? நிச்சயமாக நாம் துன்பங்கள் வேண்டாம் என்று விருப்பப்படும். எங்கேருந்து வந்த துன்பம் இருக்கிறது? இப்போது இரண்டும் கலந்திருக்கிறதா இல்லையா? ஒவ்வொருவருடைய உள்ளத்தின் பக்கமும் திரும்புங்கள். வீணா போன கண்ணு, காது, மூக்கு, வாய், தோல், இது அறியக்கூடிய உங்களுடைய புறப்படன்கள் அவ்வளவும் அழிந்து கொண்டிருக்கின்றன. பிறந்த நாளிலிருந்து கண்கள் பார்வையை மங்குகின்றன, காதுகள் மந்தமாகின்றன, உணர்வுகள் இழக்கின்றன, கொஞ்சம் கொஞ்சமாக வயோதிகம் அதிகமாகின்றது, எண்ணங்களும் நினைவுகளும் மறக்கின்றன. இதை ஒரு குற்றம் என்று கூறுவீர்கள், மனசெல்லாம் மறந்துட்டு சொல்லிட்டு. அவற்றை கேளுங்க, மனசெல்லாம் மறந்துட்டீங்க, கவலையாக இருக்குது, நாளைய வாழ்க்கை நல்லபடியாக வாழணுமான்னு கேளுங்க, ஆமான்றுவார்கள். சுகமான வாழ்க்கையில் வாழணுமா இல்லையான்னு கேட்டால் ஆமான்பார். அது வரக்கூடிய வாழ்க்கையா கலந்து போன வாழ்க்கையா? இறைவன் ஒரு அழகான உதாரணமாக உங்களுக்கு காட்டுகின்றான், மறக்கடிக்கின்றான். நாளைய வாழ்க்கையை பற்றி உங்களுக்கு எண்ணம் இருக்கின்றது, நாளைய வாழ்க்கையை பற்றி சுகமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று இருக்கின்றது. நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது மீதமுள்ள நாட்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், நேற்றைய வாழ்க்கைக்காக வாழவில்லை. அவ்வளவு கேடான வாழ்க்கையும் அவ்வளவு அறிவு கேடுகளும் இறைவன் மறக்கடிக்கின்றான். அது ஒரு தவறு என்று நீங்கள் உங்களுடைய நோய்களுடைய ஒரு பகுதி என்று நீங்கள் கூறிக்கொண்டிருக்கின்றீர்கள். பொய். இறைவன் இன்னமும் கருணையாளன், பழைய நிகழ்வுகளை மறக்கடிக்கின்றான். ஆனால் நாளைய நிகழக்கூடிய அந்த தூய்மையான இறைவனுடைய வாக்குகளை நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களே, அதை மறக்கடிக்கவில்லை. அது வேண்டும். படத்த ஞாபகம் என்ன பண்ண போகிறீங்க? பின்னாடி போய் வாழ போகிறீங்களா, முன்னாடி போய் வாழ போகிறீங்களா? நீங்கள் எனக்கு ஒரு தவறு செஞ்சுருக்கீங்க, அதை மன்னிக்கணுமா, மறக்கணுமா, ஞாபகம் வச்சுட்டுக்கணுமா? அது நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை அவ்வளவுமே தவறானதாக இருக்கும் பொழுது இறைவன் கருணை கொண்டு உங்களுக்கு பழைய எண்ணங்களை மறக்கடிக்கின்றான். நீங்கள் தான் அப்பாவா அம்மாவா ஆமான்னு சொல்றது என்ன, இல்லைன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? என்ன இருக்குது அவங்கள ஆமான்னு சொல்றதுக்காகவும் இல்லைன்னு சொல்றதுக்காக வேண்டியும்? இறைவன் இருக்கின்றானா கேளுங்க, மறக்காது, ஆமாம் சொல்லு. நேற்றும் பார்த்ததில்லை, இன்றைக்கும் பார்க்கல, நாளைக்கும் பார்க்க போகிறதில்லை, ஆனால் இருக்கானா கேளுங்க, கண்டிப்பாக இருக்கான்னு சொல்லுவாங்க. இந்த எண்ணம் எப்படி? உலகத்தில் எல்லாமே அழியக்கூடிய மக்களை பார்த்து, அழியக்கூடிய பொருள்களை பார்த்து இதெல்லாம் மறந்துட்டார். இவ்வளோ ஞாபகம் என்ன பண்ண போகிறீங்க? துக்கத்துலேயும் கஷ்டத்துலையும் வாழ்றதை தவிர இவை எல்லாவற்றையும் நீங்கள் நன்மையானவை அனைத்தையுமே உயிர்ற்ற ஜடமாக ஆக்கிக் கொண்டோம், என் மனம் போன போக்கில் நான் என்று கூறும்பொழுது உயிர் உள்ளவையும் உயிரற்றவையாக மாறிவிடுகின்றன. இறைவனுடைய அனுமதி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று நன்றியுணர்வோடும் பயபக்தியோடும் எப்படி வாழ்கின்றோமோ உயிரற்ற பொருள்களிலும் உயிரோட்டம் கிடைக்கின்றது. இதனை நீங்கள் அறிய வேண்டும். நிச்சயமாக உயிர் உள்ளதிலிருந்து உயிர் அற்றதை வெளிப்படுத்துவோன் அவன்தான், துக்கப்பட வேண்டாம். உயிரற்ற அந்த தன்மை எனக்குள் இயங்கிக் கொண்டிருக்கின்றது, அதற்கு உயிரற்றம் கொடுப்பவன் அவன் தான். பெரும் துக்கத்தோடு இருக்கக்கூடிய நான் திடீரென்று என் துக்கம் மாறி மனம் அமைதியாக அழகாக இருக்கின்றது, எப்படி சாத்தியம்? அதில் என்னுடைய வாழ்க்கையும் அமைகிறது. வாழ விரும்புகின்றேன், இப்படியே வாழ விரும்புகின்றேன். மன துயரத்தோடு வந்து பெரும் அழுத்தத்தோடவும் பதற்றத்தோடும் இருக்கும் பொழுது, இதை போக மாட்டேன்னு சொல்லும் பொழுது, என் வாழ்க்கையே நாசமாக போகுது அந்த அடிப்படைக்கு வந்துவிட்டேன்னு சொல்லும் பொழுது, அது நீங்கி அந்த சுகம் கிடைக்கும் பொழுது, இது வேண்டுமா என்று கேட்டால் இதுதான் வேண்டும் என்று கூறுவார்கள். என்னை அறியாமலேயே என்னுடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த அவ்வளவு கேடான வழிமுறைகளில் நான் வாழ்ந்ததனுடைய பலன்கள், என்னை அறியாமலேயே மன அழுத்தத்திலும் மனதினுடைய கேடுகளிலும் எனக்கு இனம் புரியாத ஒரு பயத்திலும் ஏதோ வாழ்ந்து கொண்டிருக்கின்ற விரக்தியிலும் என்னை ஆக்கிவிடுகின்றது. உயிரோட்டமே இல்லாத ஜடமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எனக்கு ஒரு சிறிய அழகான உயிரோட்டமுள்ள ஒரு மனநிலை அமையும் பொழுது விரும்புகின்றேன் இது வேண்டுமென்று. இதில் ஏதாவது நமக்கு கூட்டிருக்கின்றதா, அல்லது உள்ளத்திலிருந்து உங்களுக்கு இறைவனை பெரும் ஆற்றலாக பெரும் பாக்கியமாக அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி சுகமாகுங்கள். மனதளவிலும் உள்ளத்தின் பக்கம் திரும்புங்கள். உங்களுடைய புறப்புறங்களின் பக்கம் திரும்ப வேண்டாம். மனம் உள்ளம் நோக்கியதாக இருக்கட்டும். உள்ளம் இறைவனுடைய ஆற்றல் மிகுந்த அந்த உயிர் மூச்சிலிருந்து நான் கிரகிக்கூடிய எண்ணம் உள்ளமாக இருக்கின்றது. அதுக்கு ஒரு வடிவம் கிடையாது, அதுக்கு ஒரு இடமும் கிடையாது, நெஞ்சமாக அமைகிறது. உங்களுடைய புறப்புறங்களில் பார்த்த இந்த ஜடப்பொருள்களுடைய வீணான தேவைகளும் உங்களிடம் இருக்கின்றன. அதனையும் நீங்கள் பாருங்கள், இது வேண்டாம் என்று கூறுவீர்கள். ஆனாலும் பெருமையின் காரணமாக வேண்டும், ஊர் பார்க்க வேண்டும். என்னுடைய வசதிகளையும் என்னுடைய ஆடம்பரத்தையும் நான் பெரியவன் அவர்களை விட என்று ஊர் பார்க்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகின்றீர்கள். பெரியவன் என்பது உங்களுடைய உடல் அமைப்பிலும் உங்களுடைய உயரத்திலும் உங்களுடைய கட்டுமான ஆடம்பரமான பங்களாக்களிலும் நீங்கள் வைத்துக்கூடிய தேவையில்லாத நகைகள் இவற்றில் எந்த விதமான பயனும் கிடையாது. இவற்றை ஊருக்கு காண்பதன் காரணமாக எனக்கு ஒரு பெருமை கொண்ட வாழ்க்கை இருக்கிறது என்று எண்ணுகின்றீர்கள். எவ்வளவு ஜடமான வாழ்க்கையை எவ்வளவு பெருமைக்குரிய வாழ்க்கைகளை நீங்கள் ஆக்கிக் கொண்டிருக்கின்றீர்கள் என்பதையும் கவனியுங்கள். அப்படியென்றால் உங்களுக்கு உயிரோட்டம் தேவையில்லை, நீங்கள் அலங்கரிக்கப்பட்டவர்களாக இருங்கள். அவ்வளவுதான், வெளிப்படையான அலங்கரிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டுமே, அந்த வாழ்க்கை உங்களுக்கு அமைந்துவிடும். வீட்டுக்குள் உங்களுடைய உள்ளத்தில், உயிர் என்பது உங்களுடைய உள்ளத்தில், உங்களுடைய மனதில் பெரும் துயரங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். அது நீங்க வேண்டாம். ஒன்று, வெளிப்படையான ஆடம்பர அலங்காரங்களோடு நான் வாழ வேண்டும், ஊர் மக்கள் முன்பாக பெருமையோடு நான் வாழ வேண்டும், பெருமிதத்தோடும் நான் நடக்க வேண்டும், அவர்கள் மீது அதிகாரம் புரியவனாக நான் இருக்க வேண்டும். இவை யாவற்றுக்கும் உரியவன் இறைவன் ஒருவன் தான் என்று தெரிந்த பிறகும் எனக்கும் அவ்வளவு வேண்டும். உயிரை படைப்பவனும் உயிர் அற்றதை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கூடிய நாமும் சமமாகுமா? ஒரு காலம் இல்லை. ஆனாலும் இந்த வாழ்க்கையை விரும்பிக் கொண்டிருக்கும் வரையில் என்னுடைய கஷ்டங்களும் என்னுடைய வேதனைகளும் என்னுடைய குடும்பத்தினருக்கு நான் ஏற்படுத்தி கொண்ட கஷ்டங்களும் வேதனைகளும் இதே வழிமுறையை நான் அவர்களுக்கு அறிவிக்கின்றேன். நீ நன்றாக படிக்க வேண்டும். உள்ளத்தை படிப்பதும் இருக்கின்றது. வெளிப்படையான உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில் நீங்கள் இதுவரையில் கண்டுபிடித்து வைத்தவைகளை உயிரற்ற ஜனங்களை பற்றி படிப்பதும் இருக்கின்றது. உயிரற்ற ஜனங்களை பற்றியும் ஹிஸ்டரி புக் படிப்பதும் இருக்கின்றது. இதில் உங்களுடைய நன்மைகள் என்ன என்பதை சிந்தித்து பாருங்கள். ஒரு சோற்றுடைய ஒரு பருக்கையினுடைய அந்த உயிரோட்டத்திற்கு நாம் ஆக மாட்டோம். இவற்றையெல்லாம் படித்துவிட்டு அதில் எனக்கு பயமும் ஏற்பட்டு விடுகின்றது. இந்த உணவு எனக்கு ஆகாது, இந்த உணவு எனக்கு அலர்ஜி, இந்த உணவு எனக்கு வயிற்றுப்பொறுமல், இந்த உணவு எனக்கு தும்மல், எனக்கு சளி, ஜலதோஷம், சைனஸ், தலைவலி, ஜுரம், பேதி, வயிற்று பொறுமல், வயிற்று உபசம், எடை கூடுதல், என்னென்ன கேடுகள் உங்களுடைய மனதில் இருக்கின்றதோ அவ்வளவும் உணவிலிருந்து நீங்கள் உயிரோட்டத்தை நீக்கிக் கொண்டு உயிரற்ற ஜடமாக நீங்கள் வாழும் காரணமாக உயிரற்ற ஜடத்திற்கு உயிரோட்டம் அடைந்த பொருள் ஒரு காலம் உதவாது. இப்போ இதுக்கு சாப்பாடு கொடுத்தா உள்ள போகாமல் அதுக்கு ஒரு பொம்மையை வச்சுக்கிட்டு வாயை வச்சுக்கிட்டு சாப்பாடு போட்டால் உள்ள எப்படி இருக்கும், தங்கும், அந்த மாதிரி இருக்குது. உங்களுக்கு சாப்பாடு போட்டோம்னா வயிறு அடைச்சிக்கிறது ஏன் அப்படி, வயிறு உபசமாயிருது ஏன் அப்படி? ஜடமாக வாழ்ந்து கொண்டிருக்கூடிய நமக்கு உயிரோட்டம் இல்லை என்பதை அறியுங்கள். இறைவன் அறிவித்தால் தவிர இந்த நல்லறிவும் நமக்கு வேலை செய்யாது. என் இறைவனே, உயிரோட்டமுள்ள மனிதனாக என்னை வாழவை என்று கேளுங்கள். பொய்யில் வாழ்வதை விட்டு விலகுங்கள். என் இறைவன் ஒருவனைத் தவிர இல்லை என்று உங்களுக்கு தெரியும். அவனன்றி அணுவும் அசையாது என்பது தெரியும். தெரிந்த பிறகும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், நான் வேலை செய்ய வேண்டாம்னு சொன்னால் உலகம் எப்படி இயங்கும்னு கேட்கக்கூடிய அளவுக்கு. யாருமே வேலை செய்யலன்னு சொன்னால் உலகம் எப்படி இயங்கும்? வானங்களையும் பூமியும் படைத்தவங்க நீங்கள் தானே, நீங்கள் தானே உலகத்தை சுற்றிக்கிட்டு இருக்கிறீங்க. அதனால் நாங்கள் வேலை செய்கிறேன்னா பூமி எப்படி இயங்கும், உலகம் எப்படி இயங்கும்னு கேட்குறோமே. இதை விட ஒரு கெட்ட தன்மை என்ன இருக்கு? வடிகட்ட ஒரு போக்கு என்ன இருக்க முடியும்? ஒவ்வொரு இடத்திலும் இருக்கின்றது. ஒவ்வொருவருக்கும் உணவாதாரம் வேண்டும், அவன் படைத்தான், மனிதர்களுக்கு எந்த கூட்டும் கிடையாது என்று தெரிந்த பின்னரும் அந்த உணவை நீங்கள் வேலை செய்தால்தான் கொடுப்பேன் என்று கூறும் பொழுது, வேலையை செய்தால்தான் பசிக்கு உணவா, வேலைக்கு உணவா? வேலை என்பது நேரம் அல்ல, நான் வேலை செஞ்ச உழைப்புக்கான உணவா அல்லது பசிக்காக உணவை படைத்தானா இறைவன்? எதற்காக இறைவன் உணவை படைத்தான்? செத்த ஜலமாக ஆன பிறகு மீண்டும் நாளைய வாழ்க்கைக்காக வாழ்வதற்காக வேண்டி பெட்ரோல் போட்டு வண்டி ஓத்துற மாதிரியா? பசிக்காகவா, உணர்வுக்காகவா, உயிரோட்டத்திற்காகவா, ஊட்டத்திற்காகவா? வானங்களையும் பூமியும் உங்களுக்காக எங்க செய்தானே, அந்த வானங்களையும் பூமியும் என்னுடைய கட்டுப்பாட்டில் என்னுடைய தேவைகளுக்குரியதாக நான் அதை பயன்படுத்திக் கொள்வதற்காக இந்த உயிரோட்டம் உண்டா? எதற்காக உணவு? உழைப்புக்காகவா, பசிக்காகவா? பசிக்காக என்று தெரியும் பொழுது எப்படி உங்களுடைய அரசாங்கத்தை படைத்தீர்கள், நான் காசு கொடுத்தா மட்டும் கொடுத்து சொல்லிட்டு உழைத்தால்தான் உணவு என்று பெருமைகளை பாராட்டிக் கொள்கின்றோம். உழைச்சி சாப்பிட்றாரு அவர், இவன் உட்கார்ந்து சாப்பிட்றான். பசிக்காக உணவுன்னு சொல்லும்போது உழைச்சா பசி வருமா, சும்மா தவிர பசி வருமா? ஏதாவது அர்த்தம் இருக்கிறதா நான் பேசக்கூடிய பேச்சுக்களில்? செத்த ஜடங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கூடிய நிலையில் அவர்களுடைய பேச்சுக்கள் நமக்கு விதமாகத்தான் நமக்கு பயிற்றுவிக்கும். எவனெல்லாம் வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி உழைச்சி தான் சாப்பிடணும்னு சொல்கிறானோ, உயிர்த்த ஜடம் வீண் பெருமை பேசிக்கொண்டிருக்கின்றான், அவனை மட்டும் விளக்க வேண்டும். ஒரு மிருக ஜனம், மனிதனாக பிறந்தவனுக்கு பசிக்கு உணவு, அந்த உணவுக்கு ஆதாரம் உங்களுடைய மனதினுடைய வளமை. அந்த மனதினுடைய வளமை இனி புறப்படன்களுக்கும் அறையாது இறைவனுடைய அந்த உள்ளத்தின் பக்கம் அறிவு சார்ந்ததாக இல்லாமல் உணர்வு சார்ந்ததாக ஞானங்கள் மிக்க அந்த உணர்வோடு கலக்கும் பொழுது வானங்களும் பூமியும் உங்களுக்கு அடிமை. இதனை இறைவன் தெளிவாக அறிவிக்கின்றான். பொய் சொல்லிக்கொண்டு வாழ வேண்டாம் நான் என்று. அத்தியாயம் 6 வசனம் 21. அத்தியாயம் 6 வசனம் 21. உங்களை படைத்தானே, அவனன்றி இல்லை என்ற அந்த உணர்வு இருக்கின்றதே, அந்த கவனத்தை கொண்டு நீங்கள் அறியக்கூடிய அந்த ஒரு தன்மைக்கு பெயர் அல்லாஹ். அவனையன்றி எதுவும் இல்லை, எவனும் இல்லை. இவ்வளவு நேரம் உங்களுக்கு அறிவித்த இந்த அறிவிப்பில் அவன்தான் விளங்க வைத்துக் கொண்டிருக்கின்றான். நம்முடைய வாழ்க்கை ஒட்டுமொத்தமாக 1000 கோடி மக்களும் செத்த பிணங்கள் என்பதும் உள்ளத்தின் காரணமாக வாழக்கூடிய ஒரு மனிதன் அவ்வளவு பேரையும் வாழ வைக்க தகுதி வளைத்தன் என்பதை உள்ளத்தின் பக்கம் சாருங்கள். ஆனால் நாம் பிணங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அறிவு, இந்த 5 புலன்களை கொண்ட மிருக அறிவை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஜடப்பொருளை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உயிரோட்டமுள்ள மனிதனாக வாழ விரும்பவில்லை, வாழவும் இல்லை. இதுவரையில் ஜடப்பொருளோடு வாழ்ந்து கொண்டிருக்கும்போது பெருமை இருக்கும், உயிரோட்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கும்போது பெருமை இருக்காது. பணிவு இருக்கும், இரக்கம் இருக்கும், அடக்கம் இருக்கும். இவ்வளவும் இறைவனுக்கு பொருத்தமானது. இறை குணங்களில் அமைந்திருக்கக்கூடியது. உங்கள் பொருளிலிருந்து மற்றவர்களுக்கு கொடுப்பீர்கள். நீங்கள் வாழ வேண்டும், என்னை போன்று வாழ வேண்டும். நிச்சயமாக ஒரு ஜடமாக நான் வாழ விரும்பவில்லை. இறைவன் எப்படி விதித்தானோ அந்த ஆற்றோடு வாழ வேண்டும். உங்களுடைய கருவறைகளில் நீங்கள் வளரும் பொழுது உங்களுக்கு உணவு, காற்று, தண்ணீர் எதுவும் கிடையாது. இருள்களில் நீங்கள் வளர்க்கப்பட்டீர்கள். முழுமையான ஒரு குழந்தையாக வெளிவந்தீர்கள். வெளிவந்த பிறகு பாலை கொண்டு வந்தவன் இறைவன் தான். செத்து கிடந்த மார்பகத்தில் பாலை ஊற்றாக ஓடச் செய்து இறைவன் தான். தேவைகளுக்கு மட்டும் பொங்கியிட வேண்டும் அமைத்தவன் இறைவன் தான். குழந்தையை வேண்டாம் என்று இருக்கும்பொழுது அடங்க வேண்டும், வேண்டும் என்று இருக்கும்பொழுது பொழிய வேண்டும். அது ஒரு அமுத சுரபி. இப்படியாக உங்களுடைய படைத்ததை மறந்துவிட்டு வானங்களுக்கும் பூமிக்கும் அதிபதியாக அவன் உங்களுக்காக அமைந்திருக்கின்றான். உங்களுடைய உள்ளத்தை வானங்கள் பூமிக்கு நிச்சயமாக அந்த உள்ளத்தோடு இணைய வைத்து உள்ளத்தின் விருப்பத்திற்கு அவற்றை அடிப்படை செய்திருக்கின்றான். மழை வேண்டும் என்று விரும்பும் பொழுது மழை வேண்டும், வர வேண்டும். பூமி உறிஞ்சப்பட வேண்டும் என்று இருக்கும் பொழுது அதிகப்படியான உறிஞ்சப்பட வேண்டும். குளுமை இருக்க வேண்டும் என்று விரும்பும் பொழுது குளுமை சுற்றிலும் இருக்க வேண்டும். வெப்பம் தகிக்கக்கூடாது என்று இருக்கும் பொழுது அதுவும் அடங்க வேண்டும். உங்களுடைய விருப்பம் இருக்கிறது இப்பொழுதே, வெப்பம் காயும் பொழுது வேண்டாமே என்று விரும்புகின்றீர்கள். உங்களுக்கு அதன் மீது அதிகாரம் இருப்பதன் காரணமாகத்தானே, இறைவன் அனுமதித்திருப்பதன் காரணமாக உங்களுடைய உள்ளத்தோடு அது இணைந்திருக்கின்றது. உங்களுடைய மனதோடு இணைந்திருக்கவில்லை. உங்களுடைய மனம் ஜடப்பொருள்களை கொண்டிருக்கும் வரையில் வானங்களும் பூமி உங்களுக்காக இயங்காது. உங்களுடைய மனம் உள்ளத்தோடு இணைந்திருக்கும் பொழுது, இறை ஆற்றோடு இருக்கும் பொழுது அவன் கூறுகின்றான், நாம் உங்களோடு இருக்கின்றோம், நிச்சயமாக வானங்களும் பூமியும் எனக்கு பணிந்திருக்கின்றது. உங்களோடு நான் இருக்கும் பொழுது, நீங்கள் உள்ளத்தோடு சேர்ந்திருக்கும் பொழுது, உங்களுடைய மனம் கவனத்தோடு இருக்கும் பொழுது, வானங்களும் பூமியும் நான் உங்களோடு இணைந்திருப்பதை பார்க்கின்றது. உங்களுடைய ஒரு தேவையை அது உங்களுக்காக என் பொருட்டு நிறைவேற்றும். இவ்விதமாக நான் உங்களோடு இருக்கும் பொழுது மட்டும் அவை உங்களுக்காக இயங்கும். இப்பொழுது கூறினார்கள், பேரடி வரப்போகிறது என்று. டிசம்பர் 25ஆம் தேதிக்குள்ள 31ஆம் தேதி வரைக்குள்ள பெரிய அழிவு ஏற்படப்பட இருக்குது, சுனாமி ஏற்படுறது சொல்லிட்டு நடந்து முடிஞ்சா. வெதர்மேன் அவருக்கு பேர், வானங்களின் பூமி அறிஞ்சு வச்சிருக்காரு. ஏதோ ஒன்று இறைவன் அவர்களுக்கு ஒரு உணர்த்துவதற்காக வேண்டி, உங்களிடம் இல்லை, நீங்கள் விரும்பியதை நான் அமைக்கின்றேன், நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் என்று பார்ப்பதற்காக வேண்டி, உங்கள் கைகளில் அதிகாரம் வந்துவிட்டது என்பதை பார்ப்பதற்காக வேண்டி, அது உங்களுக்கு பெருமையை ஏற்படுத்திவிட்டது, எனக்கு எல்லா ஞானங்களும் இருக்கின்றன என்று. இது பொய்யா இல்லையா? இப்பொழுது நாளைய வாழ்க்கையை பற்றிய மனிதன் பேசுவதற்கு அருகதை உள்ளவனா அருகதை இல்லாதவனா, தகுதி உள்ளவனா தகுதி இல்லாதவனா? இருந்தாலும் பொய் கூறுகின்றீர்கள், எனக்கு அறிவிக்கின்றது. நாளைய வாழ்க்கை பற்றி வானிலை அறிக்கை நான் கூறுவேன். இல்லை, இனி ஒரு வருடத்துக்கு மழை இல்லை என்று கூறட்டுமே, இப்பொழுது மழை வேண்டும் என்று விரும்புகிறா விரும்ப மாட்டீங்களா? எனக்கு தெரியுமே மழை வராதுன்னு சொல்லிட்டு. தண்ணி இல்லை, தண்ணி கஷ்டம். எத்தனையோ ஊர்களில் வந்து 10-15 வருடங்களுக்காக தண்ணி கூட இல்லாமல் இருக்கும். அங்கே உள்ள மக்கள்லாம் அகதிகளாக வெளியேறி இருப்பாங்க. அடுத்த வருடம் மழை இல்லை என்று இந்த வானிலை அறிக்கை கூறினால் நீங்கள் இறைவன் பக்கம் திரும்புகிறா, இல்லை மழை வேண்டுமே என்று? அதிகாரம் யாரிடம் இருக்கின்றது? நம்புங்கள். நீங்கள் ஒரு செத்த பிணம் என்பதை நம்புங்கள். என்னுடைய அறிவை கொண்டு, புலன்களை கொண்டு, 5 புலன்களை கொண்டு நான் வாழக்கூடிய மன ரீதியான வாழ்க்கையில் நான் ஒரு மன நோயாளி என்பதையும் அறியுங்கள். வீணாக விடப்பட போவதில்லை. நிச்சயமாக நாம் அதற்குரிய தண்டனையோடு வாழ வைக்கப்படுவோம். அந்த தண்டனையில் ஒரு பகுதியில் நாம் வேதனைகளும் மனதின் வேதனைகளோடு சேர்ந்து உடலின் வேதனைகள் ஆரம்பித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். யாரொருவருக்கும் உடல் வேதனைகள் இருக்கின்றது, சமுதாய சூழ்நிலையில் பாதிப்புகள் இருக்கின்றன, குடும்பத்தில் சச்சரவுகள் இருக்கின்றன, பொருளாதாரத்திலும் எனக்கு பின்னடைவு இருக்கின்றது. உள்ளம் என்ற ஒன்று இருக்கின்றது, மனம் என்று ஒன்று இருக்கின்றதே, அது பயந்து கொண்டும் இருக்கின்றது. வெறும் புறப்படன்களில் நான் பார்க்கக்கூடிய அந்த வேதனைகள் மட்டும் கிடையாது, உள்ளத்திலும் வேதனையுடைய பாதிப்பு இருக்கின்றது. இந்த இரண்டும் கலந்துதான் நான் மனநோயாளியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய புறப்படன்களுக்கு கஷ்டங்கள், வேதனைகள் உடலுக்கு ஏற்படும் பொழுது, அந்த கஷ்டங்கள் உங்களுடைய மனதின் தாக்கத்திலிருந்து ஆரம்பிக்கின்றனவே தவிர அது சம்பந்தமில்லாமல் ஒரு உடல் உபாதைகளோ பொருளாதார சிக்கல்களோ கிடையாது. ஆனால் நாம் இந்த பொருளாதார சிக்கல்களின் காரணமாக, உடல்நோயின் காரணமாக மனம் என்று அதனை நான் திருப்பிக் கொண்டிருக்கின்றேன். உண்மைக்கு புறம்பாக எதிர் திசையில் நான் திரும்பி, இதுதான் காரணம், என் உடல் வேதனை சரியாகிவிட்டால் மனம் சீராகிவிடும் என்று எண்ணுகின்றேன். இல்லை, இந்த மன சீர்களின் காரணமாகத்தான் இவ்வளவு பிரச்சனைகள் ஏற்பட்டன. பொருள் அடிப்படையில் சிந்தித்து உணரக்கூடிய மக்களாக நாம் வாழ வேண்டும். ஆக சிந்தனையை இறைவன் அமைத்திருக்கின்றான். உள்ளத்தின் பக்கம் திரும்புங்கள், கவனத்தோடு வாழுங்கள். சிந்தனையுடைய அடையாளம் ஒவ்வொரு பொருளிலிருந்தும் உங்களுக்கு தெளிவாக பிரித்து வைக்கப்படும். இது ஏற்றுக்கொள்ளப்பட முடியும், இது நமக்கு உதவாது என்று. இது அடகானது, இது நமக்கு ஆகாது என்று. இது சுகமானது, இது நமக்கு உவாது என்று உள்ளம் அறிவிக்கும். அந்த இறையாற்றுடன் வாடுங்கள். அவனை தவிர கதி இல்லை என்ற அந்த வார்த்தையினுடைய அர்த்தம், பொருள் அடங்கிய ஒரு வார்த்தை அல்லாஹ் என்பது. அல்லாஹ் என்ற பொருள் அவனையன்றி கதி கிடையாது. சரணாகதி அடையுங்கள், உள்ளத்தின் பக்கம் சரணாகதி அடையுங்கள். நான் அங்கு என்னுடைய செய்திகளை அறிவித்துக் கொண்டிருக்கின்றேன். இதற்கு விரோதமாக எப்படி முடியும் என்று உங்களுடைய ஆற்றலை கொண்டு அழகான செய்தியை மறுத்துவிடாதீர்கள். அநியாயமாக, அக்கிரமமாக உங்களுக்கு நீங்களே ஒரு பொய்யான வாழ்க்கையை நாளைக்காக செய்து கொள்ளாதீர்கள். அல்லாஹ்வின் மீது பொய் கற்பனை செய்கிறேன் விட தனக்குத்தானே அநியாயம் செய்து கொள்வான் யார்? இவ்வளவு தெளிவான விளக்கங்கள் ஒவ்வொன்றும் அத்தாட்சிகள், ஞானமிக்க அத்தாட்சிகள், இவற்றை புறக்கணிப்பவன் யார்? நிச்சயமாக அவர்கள் தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்டவர்கள். ஒரு காலம் அநியாயம் செய்து கொண்டிருக்கும் நிலையில் அவர்கள் வெற்றி அடைவார்கள். அவருடைய உள்ளத்திலிருந்து அறிவிக்கப்பட்ட ஒரு நன்மையை அவர்கள் அடைந்துவிடுவார்கள் என்று எண்ண வேண்டாம். உள்ளத்திலிருந்து உங்களுக்கு நன்மை இருக்கின்றன, உங்களுடைய சுகவீனங்கள் மறையட்டும் என்று இருக்கின்றது. அவனுடைய அனுமதி வந்துவிட்டது. ஆனால் நாம் பொய்க்கொள்ளக்கூடியவர்களாகவும் அக்கிரமத்திலும் அநியாயத்திலும் இறைவன் பக்கம் திரும்பாமல், உள்ளத்தின் பக்கம் திரும்பாமல், உங்களுடைய புறப்படங்களின் பக்கம் திரும்பி வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். இந்த 5 குணங்களை கொண்டும் மிருக வாழ்க்கையாக, ஜடப்பொருள்களாக, ஜடமான மக்களோடு, பிணங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், 1000 கோடி பிணங்களோடு. இவ்விதமாக வாழ்க்கை வாழ்வதை விட்டு ஒவ்வொருவரும் தனித்தனிய முறையே வானங்களுக்கும் பூமிக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய இறைவனும் சேர்ந்து அவற்றை உங்களுக்கு அடிமைப்படுத்திக் கொண்டு வாழக்கூடிய வாழ்க்கையாக, உங்களுடைய விருப்பத்திற்கு அது இயங்கக்கூடிய வாழ்க்கையாக நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள். இந்த 1000 கோடி மக்களும் 1000 கோடி உயிரோட்டம் உள்ள மாபெரும் இறைவனுடைய படைப்பாக, படைப்புகளிலே மிக சிறந்த படைப்பாக அமைத்திருக்கக்கூடிய அந்த மனிதன் என்ற அந்தஸ்துக்கு உயருங்கள். மனிதத்துக்கு நிச்சயமாக வானங்களும் பூமியும் அடிப்படையில் இருக்கின்றன. உங்களுடைய விருப்பங்கள் ஒவ்வொன்றும் உள்ளத்தோடு சேர்ந்திருக்க வேண்டும். என்னுடைய மனம் என்னுடைய குழப்பங்களோடு சேர்ந்து ஆசைகளுக்கு அடிமையாக இருக்கக்கூடாது. உலகத்தினுடைய பொருள்கள் அவ்வளவும் அடியக்கூடியவை. இவற்றின் மீது எனக்கு ஒரு ஆசையும் எனக்கு ஒரு நாட்டம் இருக்கும் காலமெல்லாம் உள்ளத்திலிருந்து விலகுகின்றேன். சுகத்திலிருந்து சுகத்தின் பக்கம் சாய்கின்றேன். நன்மையிலிருந்து தீமையின் பக்கம் சாய்கின்றேன். அழகிலிருந்து அலங்கோலத்தின் பக்கம் நான் திரும்புகின்றேன். இந்த வாழ்க்கையில் நாம் சுகத்தோடு வாழ்கின்றோம், பெரும் கஷ்டங்களுடன் சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த இரண்டிலும் நான் தான் வாழ்கின்றேன் என்று கேட்டால், கஷ்டங்களை எப்படி சம்பாதித்தீர்கள் என்று கேளுங்கள். இப்பொழுது போக வேண்டும் என்று விரும்பிக் கொண்டீர்களே, எப்படி சம்பாதித்தீர்கள்? நான் சம்பாதிக்கவில்லை. அப்படி என்றால் நீங்கள் சுகமாக வாழ்வதும் நீங்கள் அல்ல என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வின் மீது பொய் கூற வேண்டாம். நான் என்ற அடிப்படையை கொண்டு முதல் பொய் ஆரம்பமாகின்றது. அவனுடைய அனுமதியை கொண்டுதான் எனக்கு நன்மையும் தீமையும். நிச்சயமாக அவன் நன்மையை எனக்கு விதித்திருந்தான், நான் அதை தீமையாக மாற்றிக்கொண்டு விட்டேன். இது உண்மை. ஆனால் நான் நல்லபடியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், எனக்கு ஏன் நீ எனக்கு இந்த துன்பத்தை கொடுத்தாய் என்று அவனை எதிர்கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு என் மனம் அறிவின் பக்கம் சார்ந்து இறைவனை கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு ஆகிவிட்டது. மாறாக என் இறைவனை விட்டு நான் விலகினேன், அதன் காரணமாக நான் சம்பாதித்தேன். இப்பொழுது கேடுகளுக்கு நான் என்ற வார்த்தையும் நன்மைகளுக்கு நீ என்ற வார்த்தையும் உபயோகப்படுத்தும் பொழுதுதான் நாம் நம்முடைய வாழ்க்கையில் நல்ல பகுதியை ஆரம்பிக்கின்றோம். சுகமான அந்த வாழ்க்கையினுடைய ஆரம்பத்தை நாம் இன்று மேற்கொள்ளிருக்கின்றோம். தீமைகளுக்கெல்லாம் அவன் எனக்கு ஏன் இப்படி வாழ்க்கை ஏற்படுத்தினா என்று நான் சொல்லிக்கொண்டிருக்கிற இந்த போக்கு இன்றையிலிருந்து மாற வேண்டும். அல்லாஹ்வின் மீது பொய்யை கற்பனை செய்ய வேண்டாம். நன்மைக்கு பதிலாக தீமையை அவன் மீது கற்பனை செய்கின்றோம். நாம் தீமைக்கு பதிலாக நன்மையை நம் மீது கற்பனை செய்கின்றோம். நான் என்றும் தீமை அவன் என்றும் மாற்றுங்கள். இந்த பொய்யை மாற்றும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையிருக்கின்றது. நன்மைகள் அனைத்திற்குமே இறைவன் போதுமானவன். இப்பொழுதும் நாங்கள் சுகமாக வாழ வேண்டும் என்று அவன் தான் கூறிக்கொண்டிருக்கின்றான். நீங்கள் அல்ல. நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று தான் தீமை அந்த அது உண்மையாக இருந்தால், இப்பொழுது நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நன்மையும் தீமையும் கலந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்களே, எப்படி நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள்? நன்மையும் தீமையும் கலந்து நன்மையை விரும்பியிருப்பீர்கள், தீமை விரும்பியிருப்பீர்களா? எப்படி வந்தது? நிச்சயமாக நான் கவனம் மாறும் பொழுது என்னுடைய உள்ளத்திலிருந்து என் மனம் என்னுடைய புறப்படங்களின் பக்கம் மிருகமாக ஜடமாக நான் மாறும் பொழுது உயிரற்றம் அற்றுவிட்டேன். ஜடப்பொருள்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். யார் ஒருத்தர் படித்து வாழணும், உழைச்சி வாழணும், நாம தான் வாழணும், நாம தான் நம்மளை சரி பார்த்துக்கொள்ளணும். இறைவன்லாம் கிடையாது, நம்முடைய முயற்சி தான் முக்கியம் சொல்லும் பொழுது, அந்த முயற்சிகளை கொண்டு உங்களிடம் இருக்கக்கூடிய அந்த தீமைகளை எப்படி நீங்கள் சம்பாதிக்க என்று கூற வேண்டும்? ஏன் அது போக வேண்டும் என்று கூறினீர்கள்? இப்பொழுது போக வேண்டும்னா போக்க வேண்டியதானே, ஏன் படம் போகிறீங்க? போக்க வேண்டியதானே? அப்படின்னா நன்மையும் தீமையும் நீங்கள் சம்பாதிக்கவில்லை. உங்களுடைய தீமைகளுக்கு எண்ணங்களுக்கு புறப்பலங்களோடு நான் வாழ்ந்து வருகின்றேன் என்ற பெருமையின் பெருமையின் காரணமாக அகத்தின் அடிப்படையில் விளைந்த உங்களுடைய நன்மைகள் அடிக்கப்பட்டுவிட்டன. நீங்கள் அதற்கு பொறுப்பாளியாக இருக்கின்றீர்கள். உங்களுடைய தீமைகள் உங்களுக்கு வெளியாகின்றன. நான் என்று கூறிக்கொண்டு இறைவனை நீங்கள் படித்து கொண்டிருந்தீர்கள். இப்பொழுது அந்த படிப்பு உங்களுக்கு வெளியாகிவிட்டது. நான் என்று இருக்கும்பொழுது நிச்சயமாக நீங்கள் உங்களை வாழவிருக்கவில்லை, வாழ வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுடைய நன்மைகளுக்கு நன்மையும் தீமைகளுக்கு தீமையும். அத்தியாயம் 45:33. இறைவனை எல்லாம் பேசக்கூடாது என்று பரிகரித்துக் கொண்டிருந்த நீங்கள் இறுதியாக இறைவன் பக்கம் திரும்ப வேண்டிய அந்த சூழ்நிலை அந்த நேரம் வந்துவிட்டது. எதை பரிகாசம் செய்து கொண்டிருந்தீர்களோ அது உங்களை சூழ்ந்து கொண்டது. எதனை கொண்டு நீங்கள் பெருமை கொண்டிருந்தீர்களோ அது உங்களுக்கு வெளிப்பட்டு விட்டது. நீங்கள் சம்பாதித்த தீமைகளை உங்களை வந்து அடைந்தன. நீங்கள் எதை பரிகாசம் செய்து கொண்டிருந்தீர்களோ, இறைவனா நமக்கு இருக்கக்கூடிய அறிவுக்கு இறைவனெலாம் எதுக்கு, தேவையில்லை. அந்த பரிகாசம் அவர்களை சூழ்ந்து கொண்டது, இனி தப்பிப்பவர்கள் இல்லை. ஆகவே அத்தியாயம் 6:21, அல்லாஹ் அவனைத் தவிர இல்லை என்ற அந்த சத்தியத்தின் மீது நீங்கள் பொய் கூறாதீர்கள். நான் வாழ்கின்றேன் என்று கூறும்பொழுது பொய்யாகிவிட்டீர்கள். இனி அவனுடைய அத்தாட்சிகள் ஒவ்வொன்றுமே இவ்வளவு சத்தியங்களும் உங்கள் விளக்கப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொன்றையும் மறந்துவிட வேண்டாம். என் இறைவனே, உன்னை நான் ஏற்றுக்கொண்டது கொண்டு, உன்னை அறிவிக்கப்பட்டது கொண்டு நிச்சயமாக இனி உன்னை தவிர கதியில்லை என்ற அந்த நிலைக்கு நீ என்னை அமைப்பாயாக. நன்மையின் மீதும் உயிரோட்டத்தின் மீதும் அடகின் மீதும் வானங்களுக்கும் பூமிக்கும் என்னை அதிபதியாக ஆட்சி அதிபராக ஆக்கிய உனக்கு எல்லா புகழும். எனக்கு பெருமை கிடையாது. மற்ற மனிதர்களோடு நான் இயங்கக்கூடிய அந்த வாழ்க்கை அமைப்பாயாக. மிருகங்களோடு இணைந்து வாழக்கூடிய அந்த வாழ்க்கை வேண்டாம். இப்பொழுது இவர்களுக்கு நாய்களும் யானைகளும் புலிகளும் சிங்கங்களும் கரடிகளும் பாம்புகளும் தேள்களும் இவர்களுக்கு வேண்டும், மனிதன் வேண்டாம். இப்பொழுது நீங்கள் கேளுங்கள், புலிகள் சிங்கங்கள் யானைகள் இந்த மிருக ஜாதிகளிடம் எங்களை விளக்கி மனிதர்களோடு வாழவை, உணர்வுள்ள மனிதர்களால் உயிரோட்டமுள்ள மனிதர்களாக வாழவை இறைவனை என்று உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் சேர்த்து விரும்புங்கள். நாளைய வாழ்க்கை நமக்காக மலர் இருக்கின்றது, அழகான வாழ்க்கையாக.